வணக்கம் ஐயா.
வணக்கங்க.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு சார்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முதலில் உங்களின் பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
நான் திருநெல்வேலி மாவட்டம் தான் என்னுடைய மாவட்டம். நான் இப்ப இருக்கிறதும் திருநெல்வேலி நகரத்துல இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர்ன்னு சொன்னா திருநெல்வேலி பகுதியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மூளைக்கரைப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கதான் நான் பிறந்தேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. நான் வந்து ஒரு அரசு ஊழியர், மின்வாரியத்துல வேலை பார்த்து ஓய்வு. நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் அதிக ஆர்வம் அதிகம், தமிழ் மரபு சார்ந்த விஷயங்கள்ல. அது தொடர்பான செய்திகளை தான் நான் சேகரிச்சிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் பேசிட்டு எழுதிட்டு இருக்கேன். சில கட்டுரைகள்னா பெரிய அளவுல இல்ல, சின்ன சின்ன விஷயங்களை பத்தி சிறிய அளவுல கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கிறேன்.
வெள் உவன் அப்படிங்கிற உங்களோட பெயர் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பெயர் காரணத்தை சொல்லுங்களேன்.
இல்ல, என்னுடைய எங்க அம்மா அப்பா வச்ச பேரு எனக்கு விஜயன் பேர் வச்சாங்க. எழுதணுங்க போது ஒரு நல்ல தமிழ் பெயரா இருக்கட்டும் அப்படிங்கறத ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இந்த வெள்ளுவன்கிற பேரு மனசுல பட்டது. இந்த வெள்ளுவன்கிற பேருக்கு அது நிறைய பேருக்கு, பெரும்பாலானவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் தான் கேக்குறாங்க. அது அது வந்து சங்க காலத்துல பயன்பட்ட ஒரு சொல். அதாவது இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து பௌர்ணமிய குறிக்கிறதுக்காக சங்க காலத்துல சொல்லப்பட்ட சொல் வந்து வெள் உவா அப்படின்னு சொல்றாங்க. அமாவாசையை வந்து நம்ம இலக்கியங்கள் வந்து காருவான்னு, சங்க இலக்கியங்கள் வந்து காருவான்னு குறிப்பிடும். அதனால நான் வந்து அந்த நிலவோ சார்ந்த ஒரு பெயரா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வெள் உவாங்கிற இதுல இருந்து வெள் உவன் அப்படின்ட்டு நினைச்சு அந்த பெயரை நான் எனக்கே வச்சுக்கிட்டேன்.
ஆனா பண்டைய தமிழர்கள் குறித்த ஆய்வுகள் செய்யணும் அப்படிங்கிற அந்த விருப்பம், அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
பொதுவாகவே வந்து நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் இலக்கியங்களை படிக்கும்போது, சங்க இலக்கியங்களை படிக்கும்போது நம்முடைய தொன்மையும், அந்த நம்முடைய வாழ்வு முறை, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுகளெல்லாம் 400, 800 இந்த இலக்கியங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தொன்மையான ஒரு சமூகமா நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. அதெல்லாம் புரிய வரும்போது தான் நம்முடைய தொன்மையை பத்தியும் நம்முடைய மரபு பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற, அதுவும் நான் கிராம சூழ்நிலையில இருந்ததுனால அந்த மரபு சார்ந்த விஷயங்களோட நெருக்கமாவே எனக்கு ஒரு பரிச்சயம் இருந்துட்டு இருந்தது. அதனால எனக்கு அது மேல ஒரு ஈடுபாடும், அதை தெரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லை, அதை நம்ம தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும், சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கேட்கும்போது தான் அந்த கேள்விக்கான விடையே நான் தேடிட்டு இருக்கேன்.
பண்டைய தமிழர்கள் குறித்து நீங்க வாசித்து, நீங்க அறிந்து கொண்ட, அதில் வாசித்த சில வியந்த சில சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
அப்படி நீங்க கேட்டா எனக்கு வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு நான் எப்பவுமே வியந்த அல்லது வியந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த அரங்கேற்ற கதைன்னு ஒரு பகுதி வரும். அதுல வந்து ஆடல் அரங்கு, அதாவது மாதவி நாட்டியம் ஆடக்கூடிய அரங்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்ல வர இளங்கோவடிகள் வந்து ஒரு நாட்டியம் நடத்துறதுக்கான ஒரு, அந்த இப்ப நம்ம இன்னைக்கு சொன்னா தியேட்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த அரங்கம் வந்து எப்படி அமைக்கணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் பேசுவாரு. அது என்ன அகலத்துல இருக்கணும், என்ன நீளத்துல இருக்கணும், எவ்வளவு உயரத்துல இருக்கணும், தரையில இருந்து அந்த ஸ்டேஜ் வந்து எத்தனை எவ்வளவு உயரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதையும் பேசுவாரு. அப்புறம் அதுல விளக்குகள் எங்கெங்க இருக்கணுங்கிறத பத்தி பேசுவாரு. அப்புறம் அந்த திரைகள், அரங்கத்துல திரைகள், அதாவது படுதிரை, விடுதிரை, நடுதிரைங்கிற மாதிரி அந்த திரைகள் வகைகள் சொல்லுவாங்க. அதாவது கீழே இருந்து மேல போற மாதிரி திரை, பக்கவாட்டுல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வர மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுங்கிற மாதிரியான திரை, அப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து நடுவுல சேர்ற மாதிரி திரை அப்படின்னு திரைகளுடைய, அந்த பயன்படுத்தப்பட்ட திரைகளுடைய வகைகளை பத்தி தான் சொல்லுவாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தியேட்டர் பத்திய எவ்வளவு பெரிய ஒரு அறிவோட அல்லது ஞானத்தோட இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு தனித்துறையா, தியேட்டர் பத்தி தனித்துறையாவே இன்னைக்கு கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்களையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரியான ஒரு உச்ச நிலையில இருந்தோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இத பத்தி பரவலா யாரும் பேசலைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த சிலப்பதிகாரத்துல இருக்கிற நம்முடைய பழமையான விஷயங்களை வந்து இன்னைக்கு அந்த அதனுடைய முழு ஆழத்தோட யாரும் பேசல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது.
அடுத்ததாக நெல்லை வட்டார வழக்கு சொல் தொகை, இந்த தொகுப்பு நீங்கள் செய்து வெளியிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
ஆனால்
இப்பொழுது உள்ள தலைமுறையினர் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் சென்னை, திருச்சி அந்த மாதிரியான நகரங்களில், புறநகரங்களில் இருக்கின்ற தலைமுறையினர், இப்பொழுது வளர்ந்து வரும் தலைமுறையினர் பொது தமிழ் அப்படிங்கிற ஒரு புது வழக்கத்தை பேசி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் வட்டார வழக்கு சொற்கள் தொகுப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லுங்களேன்.
நீங்க சொல்றதுல ஒரு சின்ன திருத்தம், இந்த புது தமிழை உருவாக்குறது சினிமான தொலைக்காட்சி இவங்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. அப்படி ஒரு பொது தமிழை வந்து பத்திரிகைகள் பொது தமிழ்னு ஒன்று உருவாகிறதுக்கான ஒரு சூழல் இவங்களால தான் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சினிமாவில் கூட நெல்லை வட்டார வழக்கு, கொங்கு வட்டார வழக்கு, மதுரை வட்டார வழக்குங்கிறது கூட இப்போ சமீப காலங்களில் இருக்கு. வட்டார வழக்கு தொகுக்கிற வேண்டிய கட்டாயம் அல்லது அவருடைய தேவை என்னங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுல நம்ம எப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, வெறும் சொல் வந்து வெறும் சொல்லா மட்டும் இல்லை, அது வந்து நம்முடைய பண்பாடு சார்ந்த விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். சில அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கூட அதுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
உதாரணத்திற்கு
சொல்லணும்னா, கடலாடி மலையாடு அப்படின்னு ஒரு சொல்லு இங்க பயன்படுத்துவாங்க. கடலாடி மலையாடு அப்படின்னு இது எப்ப சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே, திருமணம் முடிஞ்ச உடனே புதுமண தம்பதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள, அதாவது 3 மாசம் 6 மாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள கடல்ல போய் குளிக்கணும், அப்புறம் மலையிலன்னா அருவியில குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு அல்லது ஒரு ஒரு சம்பிரதாயம் இங்க இருக்கு. இப்போ எங்க நெல்லை வட்டாரத்துல கடல்ல போய் குளிக்கிறது அப்படின்னா திருச்செந்தூருக்கு போவாங்க. திருச்செந்தூர்ல போய் அத சாமி கடல்ல மனைவி, கணவன் மனைவி, புதுமண தம்பதிகள் போய் அங்க போய் கடல்ல குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு வழக்கு இருக்கு, வழக்கம் இருக்கு. கடலாடுறது திருச்செந்தூர்ல போய் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலை வணங்கிட்டு வர்றதும், மலையாடுதல் அப்படிங்கிறத வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கே உள்ள சிறப்பான அல்லது உலக புகழ் பெற்ற குற்றால அருவியில குளிச்சுட்டு அங்க இருக்கிற கோவில இறைவனை வணங்குறது, அல்லது பாபநாசத்துல வந்து கல்யாணி தீர்த்தம்னு ஒரு அருவி இருக்கு, சாமரவரணியோட சாமரவரணியில உருவாகிற ஒரு அருவி. அந்த கல்யாணி தீர்த்தத்துல கல்யாணி தீர்த்தம் அல்லது இன்னொன்னு இருக்கு, அகஸ்தியர் அருவின்னு ஒண்ணு இருக்கு. அகஸ்தியர் அருவியிலையும் எதுல இந்த ரெண்டு அருவிகள்ல எதிலாவது உள்ள குளிச்சுட்டு அங்க இருக்கிற கோவில்ல அந்த இறைவனை வணங்கிட்டு வர்றது கல்யாணமாயி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள திருமணமான புது மனத்தம்பதிகள் இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம் வந்து மரபு ரீதியா இங்க ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. அந்த கடலாடி மலையாடிங்கிற சொல்லே இன்னைக்கு கடலாடி மலையாடிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ள கடலாடி மலையாடிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அந்த சொல்லே இன்னைக்கு அந்த பழக்கமும் வெகுவா குறைஞ்சி போச்சு, அந்த சொல் வழக்கும் வந்து இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த கடலாடி மலையாடிங்கிற சொல் வந்து நம்முடைய மரபுல இருக்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நவீன நாகரிக வாழ்க்கை முறையில இந்த விஷயமும் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி ஒரு சம்பிரதாயம் அல்லது இப்படி ஒரு வழக்கு நம்ம கிட்ட இருந்தது, ஒரு செயல்முறை மரபு ரீதியா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு செயல்முறை இருந்ததுங்கிறது இந்த சொல்லுக்கு பின்னாடி போனாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்படி எத்தனை சொல்ல நம்ம இழந்துட்டு இருக்கோம், அப்ப அதை குறிச்சு வைப்போம்னு தான் முதல்ல அகரா அந்த சொல் தொகை தொகுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைக்கல. இந்த சொற்களை தொலைஞ்சி போய்கிட்டு இருக்கிற சொற்களை குறிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் ஒரு சொல் தொகையா அல்லது ஒரு வட்டார வழக்கு சொல் அகராதியா அப்புறம் அதை கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அதுல நம்ம அதை செய்து முடித்தோம். அது உண்மையிலேயே இது வந்து ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு அரசு நிறுவனமோ செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா நான் செஞ்சிருக்கிறது ஒரு துளி அளவு தான், அந்த வட்டார வழக்கில் இருக்கிற சொற்களை ஒரு துளி அளவு தான், 1% கூட இருக்காது, அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய தகுதிக்கு நான் தனிப்பட்ட ஆள் வந்து அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ இதை வந்து ஒரு பெரிய குழு அமைச்சு அதை செய்ய வேண்டிய வேலை. அது அப்படிலாம் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்சதை நம்ம செய்வோம்ட்டு நான் செய்தேன். அதை சிலர் உங்களை மாதிரி சிலர் வந்து அதை பாராட்டினாங்க, அவங்களுக்கு நன்றி.
இந்த நவ நாகரிக உலகில் நமது பண்டைய கலாச்சாரத்தை நாம் தொலைத்து விட்டோம் அப்படி என்று நீங்கள் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள் முன்னிலையில் வைக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நவ நாகரிக உலகில் விஞ்ஞானம் பெருகிவிட்ட காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத இந்த சூழ்நிலையில் நமது பண்டைய கலாச்சாரத்தை எப்படி ஐயா பின்பற்றுவது, அல்லது அதற்கு நீங்களே வழி சொல்லுங்க.
நான் சொல்றது என்னன்னா, பண்டைய கலாச்சாரத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கணுங்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஒண்ணு பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறது நம்முடைய மரபுல இருக்கிற ஒரு வழக்குதான். அப்பதான் மனிதனுடைய அந்த நாகரிகம் வளர்ச்சி அடையும். அப்படி நாம் பழசுதான் வேணும் புதுசு வேண்டான்னு நான் சொல்ல வரல. பழசுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் சேர்த்து தொலைக்கிறோம். பழசு வேண்டாங்கிற போது பழசுல இருக்கிற சில நல்ல விஷயங்கள், இன்னைக்கு நீங்க எதை பார்த்து எதை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, அந்த லங்கோடுங்கிற விஷயத்த படிச்சீங்களா?
ஆமா.
நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாரு, குடல் இறக்கத்துக்காக அறுவை சிகிச்சை பண்ணாரு. அவருக்கு வந்து மருத்துவர் வந்து ஒரு ஒரு உள்ளாடை வந்து சிபாரிசு பண்ணியிருந்தாரு. இந்த உள்ளாடை போய் கடையில போய் கேட்டா அது 100 ரூபாய் 200 ரூபாய் சொன்னான். அது கிட்டத்தட்ட நம்முடைய அந்த லங்கோடு தான். அதை வந்து நவீனமா பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த லங்கோடுல இருக்கக்கூடிய இந்த அறிவியல் பூர்வமான விஷயம் வந்து தேவைன்னு எனக்கு படுது. அப்படிதான் நான் பேசுறேன். அதுக்காக புதுசுல வந்து எதுவுமே இல்ல, எல்லாமே பழசே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. நானு பழசுல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்ல வர விஷயம். அப்படியாதான் இருக்குது.
நல்லது ஐயா, உங்களின் தமிழ் பணி மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள். மீண்டும் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நானும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் உங்களுக்கும் உங்கள் நினைவுக்கும் நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.